2022 ஆகஸ்ட் மாத தென்றலிதழில் ராஜேஷ் அவர்களின் எத் தாம்ப்டனின் சுடர் 7 கருமலை களவாணிகள் அத்தியாயம் 8 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். கீதா அருளை அழைத்து கொண்டு வீட்டின் வெளியே வந்தார். இதுதான் சாக்கு என்று பக்ரூபம் ஓடி வந்தது. அம்மா, நம்ம நேற்றுக்கு போன இடத்துக்கு போய் திரும்ப ஒரு நோட்டம் விடலாமா? இன்னைக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்களே கண்ணா, வேலை நாள் இல்லையே. அதான் அம்மா, நான் நைஸாக போய் அந்த இயந்திரங்களை பக்கத்தில் போய் நோட்டம் விடலான்னு இருக்கேன். கீதாவுக்கு அருள் சொல்வது ரொம்ப ஆபத்தாக தோன்றியது. எவனாவது ரவுடி பையன் அங்கே இருக்க போய் அருளை அடித்து கிடித்து பண்ணினா என்ன செய்ய முடியும்? அதுவும் தனியே ஒரு பெண்ணாக, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு அத்வானத்தில் வீட்டை விட்டு கிளம்பியது ரமேஷின் கத்தலினால்தான். வீட்டுக்குள் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தால் கீதாவும் கோபத்தில் பதிலுக்கு ஏதாவது கத்தியிருப்பார். நம்ம தைரியமாக போகலாம் அம்மா, கவலைப்படாதீங்க. ஞாபகம் இல்லையா, நான் தனியாக பக்ரூவோடு ராத்திரி மழையிலே அந்த அபூர்வமான பழத்துக்காக தன்னந்தனியே இருந்தேனே. கீதாவுக்கு பழைய கதையை யாராவது ஞாபகப்படுத்தினால் ஒரு பக்கம் கொஞ்சம் பெருமையாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் பக்கென்று இருக்கும். மாடி ஜன்னல் வழியாக ரமேஷின் கடுகடு முகம் தெரிந்தது. கீதா சாதாரணமாக அப்படி செய்திருக்க மாட்டார். ஆனால் காரணமே இல்லாமல் காட்டு மிராண்டி போல் ரமேஷ் கத்தியதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அம்மா, அப்பாவை பாருங்க மேலே உருன்னு. கீதா காரின் கதவை திறந்தார். அருணும் பக்ரூவும் பின் சீட்டில் உட்கார்ந்தார்கள். கீதா அருண் சொன்னபடியே முந்தின நாள் போன அதே கருமலை அடிவாரத்திற்கு வண்டியை செலுத்தினார். வண்டி சிறிது நேரத்தில் கருமலை பகுதிக்கு போய் சேர்ந்தது. கீதா வண்டியை நிறுத்தியதுதான் தாமதம். அருண் பக்ரூவோடு வேகமாக இறங்கினான். கீதா பயத்தோடு சுற்றுமுற்றும் பார்த்தார். ஒரே நிசப்தம், ஆள் நடமாட்டமே இல்லை. என்னமோ அந்த ஊரில் எல்லாருக்குமே அங்கு வருவது சரியில்லை என்று தோன்றிவிட்டது போல இருந்தது. அருண் இங்கிருந்தே பார்க்கலாமே. அருண் அதற்குள் கொஞ்ச தூரம் ஓடிவிட்டான். பக்ருவம் ஓடிக்கொண்டிருந்தான் அருணோடு. சில நிமிடங்களுக்கு பின் அருண் அங்கிருந்த மண் தோண்டும் எந்திரங்களின் அருகில் போய் நின்றான். வேகமாக ஓடியதில் அவனுக்கு மூச்சு இறைத்தது. பக்ருவோ இன்னும் ஓட ஆசைப்பட்டது. அருண் அங்கிருந்த பெரிய எந்திரங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று கணக்கெடுத்தான். புல்டோசர், துளையிடும் எந்திரம், தோண்டும் எந்திரம், தண்ணீர் டேங்கர், ஒரு ரசாயன டேங்கர் ட்ரக்கில் அபாயம் என்று எழுதியிருந்தது. காரிய விஷம், லெட் பாய்சனிங் என்றால் எதற்கு இத்தனை பெரிய இயந்திரங்கள்? எதற்காக தண்ணீர் டேங்கர் மற்றும் ரசாயன டேங்கர் ட்ரக், துளையிடும் எந்திரம், நீளமான ரப்பர் குழாய்கள்? காரிய விஷ ஆய்வுக்கு என்றால் இவ்வளவும் தேவையா? விஞ்ஞானிகள் மாதிரி எடுத்து போய் சோதனை செய்ய இவ்வளவு தேவையா? கீதா மெல்ல வந்து சேர்ந்தார். பக்ரு அவரை பார்த்தவுடன் அவர் அருகில் வந்துவிட்டது. அருண் கையில் ஒரு சீட்டும் பேனாவும் இருந்தன. அம்மா, இது வெறும் ஆய்வு மாதிரி தெரியல, ஏதோ குவாரி தோண்ட போகிற மாதிரி தெரியுது. இங்கே பாருங்க, தேவையில்லாத பெரிய பெரிய மிஷின்கள். அருண் கையில் இருந்த சீட்டை அம்மாவிடம் காண்பித்தான். அதில் அவன் அழகாக ஒரு பட்டியல் போட்டிருந்தான். கீதாவுக்கு அவன் எழுதிய பட்டியலை படித்தபோது அங்குள்ள இயந்திரங்கள் ஒவ்வொன்றும் கண்முன்னால் வந்தன. அம்மா, கீதா அருண் கொடுத்த சீட்டையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அம்மா, அருணை பார்த்து பக்ருவும் அழைத்தான். ஓ ஓ, கீதா ஏதோ ஒரு கனவில் இருந்து நினைவுக்கு வந்தது போல சுய நினைவுக்கு வந்தார். என்னப்பா சொன்ன? அம்மா, இது வெறும் ஆய்வு மாதிரி தெரியல, வேற ஏதோ மர்ம வேலை ஒன்று இங்க நடக்குது. நீ சொல்றது எனக்கும் என்னமோ சரின்னு படுது அருண். என்ன நடக்குது இங்கே? எதுக்கு நடக்குது? லெட் பாய்சனிங் ஆய்வு இல்லைன்னா ஏன் பொய் சொல்லணும்? இந்த ஆய்வு உண்மைனா ஏன் அதை பற்றி செய்திகளே இல்லை? இந்த மாதிரி எந்திரங்களை குவாரி தோண்டத்தான் உபயோகிப்பாங்க, ஏதோ சரியில்லை. அருண் ஒரு புலனாய்வு அதிகாரி போல கேள்வி மேல் கேள்வி கேட்டான். தன் செல்போனை எடுத்து மீண்டும் படங்கள் எடுத்தான். சில நிமிடங்களே ஆகியிருக்கும் அங்கே வீல் வீல் என்று ஒலி எழுப்பிக்கொண்டு போலீஸ் வண்டிகள் அங்கே வந்தன. கீதா மிரண்டு விட்டார். அருணுக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டது. ஒலிபெருக்கி மூலம் போலீஸ் அதிகாரி எச்சரிக்கை செய்தார். ஹலோ, இது எர்தாம்டன் நகர காவல் ஷெரீஃப். இங்கு பார்க்கிங் பகுதியிலிருந்து நடைபாதை தவிர மற்ற எல்லா இடங்களும் இப்போது தடை விதிக்கப்பட்டிருக்கு. யாரும் இங்கு ஆய்வு நடக்கும் இடத்தின் பக்கம் சரியான அனுமதியின்றி போனால் கைது செய்யப்படுவீங்க. கார்ல வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிடணும். போகலைன்னா இன்னைக்கு ராத்திரி லாக்அப்ல கம்பி எண்ண வேண்டியதுதான். அருண் அம்மாவை பார்த்தான். அவர் மௌனமாக திரும்பி போகலாம் என்று கையை காட்டினார். பக்ரு நிலைமையை புரிந்து கொண்டு கமுக்கமாக முன்னே நடந்தான். ஒன்றும் பேசாமல் மூவரும் பார்க்கிங் பகுதியை சென்றடைந்தார்கள். எர்தாம்டன் நகர ஷெரீப் சகாக்களுடன் நின்று கொண்டிருந்தார். கீதா பார்க்கிங் பகுதியை நோட்டம் விட்ட போதே அங்கே வேறு யாருமே இல்லை என்பதை உணர்ந்தார். ஹலோ ஆபீசர், குட் மார்னிங். கீதா மரியாதை கலந்த புன்சிரிப்போடு ஷெரீப் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தார்.
ஹலோ மேடம், காலையில் மலையேற வந்தீங்களா?
ஷெரீப் புன்னகை கலந்த அதிகாரத்தோடு கேட்டார்.
ஆமாம் ஆஃபீஸர், இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடியெல்லாம் அடிக்கடி வருவோம்.
அப்படியா? ஏன் நடவாதையை விட்டுட்டு அந்த பெரிய இயந்திரங்கள் பக்கம் போனீங்க?
அங்கே தான் பெருசாக அறிவிப்பு பதக போட்டிருக்கே.
கீதா பதில் கொடுக்க தெரியாமல் யோசித்தார்.
தம்பி, அந்த அறிவிப்பு பலகையை நீ பார்க்கலையா? Those notice boards are for a reason, don't you think?
அருணும் கீழே தரையை பார்த்தபடி நின்றிருந்தான்.
நீங்க போகலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆய்வு முடிகிற வரைக்கும் இந்த பார்க்கிங் பகுதிக்கு தகுந்த அனுமதி இல்லாமல் யாரும் வரக்கூடாது. இந்த தடைகள் எல்லாம் சீக்கிரமே முடிஞ்சிடும்னு நினைக்கிறோம், ஆனால் அது வரைக்கும் விதிகளை மீறக்கூடாது.
ஷெரீப் தனது சகாக்களுடன் வண்டியில் ஏறினார். கீதாவும் அருணும் பக்ருவுடன் வண்டியில் ஏறினார்கள். அவர்கள் வண்டி கிளம்பும் வரை போலீசார் காத்திருந்தார்கள். சில நிமிடங்களில் அந்த பகுதி காலியானது. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.